ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசியில் கடந்த வகுப்புகளில் 18 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அந்த 18வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் வித்யாரண்யர் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாமம் ரூபம் என்ற இருவேறு பிரிவுகளின் காரணமாகத்தான் உலகம் வந்து துண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இருப்பு வந்து அகண்டமாக இருக்குது, அதனிடத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாக இருக்குது. அப்போ நம்ம அதை நேற்றைய வகுப்பில் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு வெளி, அதாவது அந்த உணர்வு அப்படிங்கிறது ஒரு வெளி, உணர்வு வெளி. இப்போ அந்த உணர்வு வெளிக்கு வந்து உருவம் இல்லை இல்லையா? உருவம் இல்லாத அந்த உணர்வு வெளி வந்து ஒரு ஊடகத்தின் வழியாக இங்கே மனமாக மாறி அப்புறம் பௌதீக உடலாக மாறி அதில் புலன்களையும் மனதையும் கொண்டு பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற உருவத்தில் தான் இப்போ நம்ம மனிதர்களாக இருந்து கொண்டு நம்ம இப்போ இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்ட பாடத்தில் முடிவு செஞ்சோம். அப்போ அதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்ததுன்னு நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, நீங்கள்லாம் வந்து இந்த உடல் மூலமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான், ஆனால் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற எனக்கு வந்து இப்படி உலகம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இப்படி உலகம் இருக்குன்ட்டு அவங்க வேற ஒரு ஆங்கிளில் அந்த உலகத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ உடனே நம்ம கேட்குறோம், உங்களுக்கு எப்படிங்க அப்படி உலகம் இருக்குது, நம்மளுக்கு எப்படிங்க உலகம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குங்காட்டி அவங்க அவங்களுடைய மனோபாவம் தான் அப்போ வெளிப்படுது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட நான் பேச்சு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஹா இந்த உலகம் வந்து ஆனந்தமயங்க அப்படி நந்தவனம் மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உலகமே ரொம்ப மோசங்க, எங்கே பார்த்தாலும் கலப்படம் கொலை கொல்லை ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு இந்த உலகமே பிடிக்கலிங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒருத்தருக்கு வந்து இந்த உலகம் பயமாக இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது, மோசமாக இருக்குது. இன்னொருத்தருக்கு இந்த உலகம் வந்து ஆனந்தமயமாக நந்தவனம் மாதிரி இருக்குது, பேரடைஸ் மாதிரி இருக்குது. அப்போ அது என்ன காரணங்க? ஆனால் நம்ம என்னமோ வாழ்கிறது ஒரே பூமியில் தான் வாழ்கிறோம், ஆனாலும் என்ன காரணத்தினால நம்ம இப்படி மாறுபட்டு காணப்படுறோம் அப்படின்னு பார்த்தா மனோபாவம் தானே. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா அவரவர்கள் மனம் வந்து எப்படிப்பட்ட விசேஷ சுகங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த எண்ணப்பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த உலகம் விரியுது அவங்களுக்கு. அப்போ இதில் நம்ம ரொம்ப ஆழமாக உள்வாங்கி பார்க்கும்போது இந்த உலகம் வந்து அவரவர்களுடைய புலன்கள் மனம் சார்ந்து விரிகிறது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அப்போ உறுதி செய்யப்படும் போது நம்ம இன்னும் ஒரு கேள்வி எழுப்பணும். இப்போ என்னுடைய கண் பார்வைக்கு இந்த உலகம் இப்படி இருக்குது, கண் இல்லாதவனுக்கு அவனுக்கு உலகம் வேற மாதிரி இருக்கும், அவன் நம்மளை மாதிரி உலகத்தை பார்க்க முடியாது. அப்போ அவனுடைய வாழ்க்கை முறை உலகம்ங்கிறது வேற டைப்பில் இருக்குது, இங்கே நம்முடைய வாழ்க்கை முறை உலகம்ங்கிறது வேற டைப்பில் இருக்குது. அப்போ இப்படி எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டிருப்பதெல்லாம் அவரவர்களிடத்தில் இருக்கின்ற புலன்களையும் மனதையும் சார்ந்து அப்படிங்கிறத நேற்று தெளிவுபடுத்தணும். அப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்க்கும்போது, அப்போ இந்த மனம் அந்த புலன்கள் வழியாக பிரகாசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த உணர்வு, அந்த வெளி. அப்போ அந்த வெளி என்ன பண்ணுதுன்னா, இந்த ஊடகத்தை கொண்டு இவ்வளோ ஒரு பிரம்மாண்ட உலகத்தை உண்டு பண்ணி அதில் கேலக்ஸி இருக்கிற மாதிரியும் அந்த கேலக்ஸியில் பல்வேறு கோள்கள் இருக்கிற மாதிரியும் சூரியனை மையமாக அவைகள் சுற்றுவது போலவும் அதில் பூமியில் நாம்லாம் இருக்கிற மாதிரி நம்ம மூலமாக இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரியும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ இவ்வளவுக்கும் நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்கும்போது இங்கே நாம் இருப்பதினால்தான் இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை வந்து இங்கே சாஸ்திரம் ரொம்ப ஆழமாக நமக்கு தெளிவுபடுத்துதுங்க. அப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து பார்த்து மேலும் இதில் எப்படி நம்ம பயணிக்கலாங்கிறத ஸ்லோகம் 19 சொல்ல வர்றாரு. சத் அந்தரம் சஜாதீயம் ந வைல சங்ய வர்ஜனாத் நாம ரூபோபாதி வேதம் வினா நைவ சதோபிதா. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அந்த சத்துங்கிற இருப்பினிடத்திலே எந்த வேறுபாடும் இல்லை, அங்கு எந்த இன வேறுபாடுகளும் கிடையாது. ஏனென்றால் அதிலிருந்து வேறுபட்ட எந்த தனிச்சிறப்பையும் நீக்க முடியாது. இங்கு நாமமும் ரூபமும் என்ற உபாதி வேறுபாடு இல்லாமல் சத்தில் எந்த விதமான வேறுபாடும் இல்லவே இல்லை அப்படின்ட்டு இங்கு ஆழமாக 19வது ஸ்லோகத்தில் மீண்டும் அதை திடமாக சொல்கிறார். அப்போ நம்ம இதை ரொம்ப ஆழ்ந்து கவனித்து பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரம்மத்தினத்தை எந்த பிரிவும் இல்லைங்க, ஒரே ஆத்மா ஒரே சத்து இருக்குது. அந்த சத்து மட்டும் இருக்கிறதுல இங்கே நம்ம பிரித்து பார்க்குற மாதிரி இன வேறுபாடுகள், மனிதனில் நான் ஒரு மாதிரி இருக்கேன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, தாவரங்களில் இந்த தாவரம் ஒரு மாதிரி இருக்குது அந்த தாவரம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த இன வேறுபாடுகள் வந்து அந்த சஜாதியம் விஜாதியம் பகத்தம் அப்படிங்கிற எல்லா வேறுபாடுகளும் நமக்கு என்ன புரிய உண்டு பண்ணுது அப்படின்னு பார்த்தா, மாறுபாடுகளை காட்டி கொடுத்து இந்த மாறுபாடுகள் எல்லாம் மனதின் மூலமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கே தவிர அந்த தூய ஆத்மாவாகிய அறிவின் இடத்துல மாறுபாடுகளோ வேறுபாடுகளோ எதுவுமே இல்லை. அப்படி வேறுபடுத்தி காட்டக்கூடிய எந்த ஒரு தனிச்சிறப்பும் அதனிடத்தில் இல்லை. அப்ப இங்க நாம் பார்க்கின்ற இந்த பெயரும் வடிவமும் இந்த உபாதிகள் மூலமாகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எந்த உபாதிகள் மூலமாக? இந்த உடல் மனம் என்ற உபாதி. அப்ப இந்த உபாதி நீங்கியவுடன் அந்த சத்து மட்டுமே முற்றிலும் பேதமற்ற ஒருமையில் திகழ்கிறது அப்படிங்கிறது இந்த செயலினுடைய ஆழமான புரிதல். அப்ப நாம் இங்க கொஞ்சம் நல்லா இதை ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கிறோம். அப்ப இருப்பது ஒன்றே, அந்த இருப்பு மாத்திரமே. அப்ப ஒரே இருப்பு நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டு அதை நம்ம கடந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த உணர்வு மட்டும் இருக்கு. அப்ப அந்த உணர்வுக்கு உருவம் கிடையாது. ஆனா அந்த உணர்வுக்கு உருவம் இல்லாத அதனிடத்துல வேறுபாடுகளும் கிடையாது, பேதமைகளும் கிடையாது. அந்த பேதமைகளை அந்த சஜாதியம் விஜாதியம்ங்கிற நிலையில பிரிச்சு பார்க்கவே முடியாது. அப்ப ஒரே ஒரு உணர்வு நிலை, அந்த தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம் பிரகாசமாய் பிரகாசித்து கொண்டிருக்கிற அது தானே உண்டாக்கிய ஊடகமாகிய மனதின் மூலமாக இந்த உடலை படைத்து, இந்த உடலின் மூலமாக இந்த பிரம்மாண்ட உலகத்தை படைத்து, அதில் தன்னையே தான் பார்த்து ஆனந்தம் அடைகின்ற ஒரு அற்புத லீலை தான் இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இந்த ஸ்லோகத்தின் மூலமா நம்ம உறுதி செய்து கொள்கிறோம். அப்போ இங்க நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரோம் அப்படின்னா, இருப்பது இருப்பு ஒன்றே, சத்து ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது, இரண்டாவதாக ஒன்று இல்லவே இல்லை. அப்போ வேறுபாடு தோன்றுவதெல்லாம் நாம ரூபங்களை கொண்ட உபாதிகளால் மட்டுமே, அவைகள் நீங்கியவுடன் சத்தில் எந்த பேதமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க மகான்கள் புரிய வச்சுட்டாங்க. அப்போ இந்த நிலையில நம்ம என்ன உபதேசம் எடுத்துக்கலாம், சாதகர்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தனி ஆத்மா அப்படின்னு ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். நான் ஒரு ஆத்மா, அவர் ஒரு ஆத்மா, இந்த ஆத்மா புண்ணிய ஆத்மா, அந்த ஆத்மா பாவ ஆத்மா, அப்படி இப்படி நம்ம எல்லாம் பேசுறோம் இல்லையா நடைமுறையில. இதெல்லாம் வந்து சஜாதிய பேதத்தின் மறைமுக வெளிப்பாடு அப்படிங்கிறத இங்க உபதேசமா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சஜாதிய பேதத்துல எப்படி நான் ஒரு மனிதன் அவன் ஒரு மனிதன் அப்படி நம்ம பிரிச்சு பாக்குறோமோ, அது மாதிரி ஆத்மாவின் இடத்திலேயே இந்த பேதமைகளை உண்டு பண்ணி நான் ஒரு ஆத்மா அவன் ஒரு ஆத்மா அப்படின்னு இரண்டு ஆத்மாக்கள் உண்டாக்கப்பட்டது போல வெளிப்படையாக நம்ம பேச ஆரம்பிச்சு, அது ஏராளமான ஆத்மாக்கள் இருப்பது போல, ஜீவாத்மாக்கள் இருப்பது போல இங்கு நம்ம இடத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம இன்றைக்கு இருந்து இந்த பாடத்திட்டத்தின் மூலமா என்ன பண்றோம்னா நீக்கிடுறோம். இனிமேல் வந்து ஒரே ஆத்மா தான், அந்த ஒரே ஆத்மா தான் எல்லாமாக ஊடகத்தின் வழியாக பார்ப்பதற்கு இருப்பது போல தெரிகிறது. ஆனா ஊடுருவி பார்க்கும்போது அந்த ஒரே ஆத்மா தான் அத்தனை விஷயங்களுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதை வந்து நம்ம கேட்கும்போது நல்லா தான் இருக்குதுங்க, நீங்க சொல்றீங்க எனக்குள்ள இருக்கிற உயிரும் ஒன்று தான், அவருக்கிட்ட உள்ள இருக்கிற உயிரும் ஒன்று தான், ஆனால் அவருடைய உடம்பு வேற என்னுடைய உடம்பு வேற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்களே, ஆனால் அவர் உயிர் வேற என்னுடைய உயிர் வேற அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அவர் போயிட்ட பிறகு நான் இங்கே உயிரோடு தான் இருக்கிறேன். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது எப்படிங்க நீங்க எல்லாம் ஒரே உயிர்னு சொல்றீங்க? ஒரே உயிர்னா இப்போ அந்த உயிர் போயிடுச்சு, அப்போ அவர் உடம்பும் போயிடுச்சு, இப்போ இந்த உயிர் உயிரோடு இருக்கு, உடம்பும் உயிரோடு இருக்கு, அப்போ எப்படி பார்த்தாலும் வேற வேற தானே இருக்கும். அப்போ அது ஒரு ஆத்மா இது ஒரு ஆத்மா தானுங்க, நீங்கள் எப்படிங்க ஒரே ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கலாம் இல்லையா? அதை எழுந்திருக்கணும். அப்போ அதுக்கு தான் இந்த அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரே களிமண்ணை தான் வச்சிருக்கோம். அந்த ஒரே களிமண்ணை எடுத்து அதை நம்ம பல வடிவங்களில் உண்டு பண்ணுறோம். ஒரு பானையாக பண்ணுறோம், ஒரு டம்ளராக பண்ணுறோம், ஒரு தட்டு, ஒரு சொம்பு அப்படின்னு நம்ம களிமண்ணை வச்சு பல்வேறு உருவங்களை உருவாக்கி விதவிதமாக நம்ம வந்து ஒரு கோயவனுடைய வீட்டுக்கு போனால் அடுக்கி வச்சிருப்பான் பானைகள். பார்த்தீங்கன்னா விதவிதமான பானைகள், விதவிதமான தட்டு, விதவிதமான டம்ளர் அப்படின்ட்டு ஒரு பானை கடைக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை பார்த்த உடனே அட இந்த டம்ளர் நல்லா இருக்கு, இது குடிக்கிறதுக்கு சைடில் ஒரு கைப்பிடி வேறு வச்சு அழகாக செஞ்சுருக்கிறானே இதை எடுத்துக்கலாம், அப்புறம் அந்த பானை பாருங்கள் அகலமான வாய் அது நல்லா இருக்குது அது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள்லாம் அந்த மண்பாண்டங்களை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஆனா நீங்க பாக்குறதுக்கு தான் விதவிதமான மண்பாண்டங்களை பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருள் எதுங்க? ஒரே மண்ணு தானே. அப்ப இந்த அடிப்படை உண்மை உங்களுக்கு புரியுது, ஒரே மண்ணு தான், ஆனா அதனுடைய வடிவம் தான் மாறி மாறி இருக்கு. அப்ப வடிவத்தின் மாறுபாடுகளை வைத்து அதுக்கு ஒரு பானைன்னு ஒரு பேர் வைக்கிறதும், அதுக்கு ஒரு டம்ளர்னு ஒரு பேர் வைக்கிறதும் நாம தான் உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த வடிவத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற மண்ணு ஒரே மண்ணு தான், ஒரே களிமண்ணு தான். அப்ப இந்த மண்ணுல எந்த மாறுபாடும் இல்லை, செய்யப்பட்ட வடிவங்கள்ல தான் மாறுபாடு. அந்த வடிவங்களின் மாறுபாடுகளால நாமங்களில் மாறுபாடு, நாமங்கள்னா பெயர்களில் மாறுபாடு. அப்போ ஒரு வடிவம் பானை மாதிரி தெரிஞ்சு அதுக்கு பானை, இன்னொரு வடிவம் டம்ளர் மாதிரி தெரிஞ்சு அதுக்கு டம்ளர், இன்னொரு வடிவம் தட்டு மாதிரி தெரிஞ்சு அதுக்கு தட்டு. அப்போ மூன்றும் மூன்று வடிவம், மூன்றும் மூன்று விதமான பெயர். ஆனால் அதனுடைய மூலம் என்னவோ களிமண் மட்டும்தான். அது மாதிரி இங்கே வந்து பார்வைக்கு ராமசாமி தெரியலாம், குப்புசாமி தெரியலாம், அல்லது கமலா தெரியலாம், விமலா தெரியலாம். ராமசாமி உடம்பு வேற, குப்புசாமி உடம்பு வேற, கமலா உடம்பு வேற, விமலா உடம்பு வேற. ஆனால் இவங்க எல்லாரும் இயங்குவதற்கு மூலம் என்னன்னா ஆத்மா மட்டும்தான், ஒரே ஆத்மா தான். அப்போ உங்களுக்கு அடுத்த சந்தேகம் வரலாம், ஓகே இப்போ சொல்றது புரியுதுங்க. அப்போ வந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரே ஆத்மாவில் இப்போ ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, இப்போ குப்புசாமி இறந்து போயிட்டாரு, அப்போ குப்புசாமியினுடைய பாடியும் போயிட்டு போது குப்புசாமியினுடைய உயிரும் போயிடுச்சுங்கிறதான நாம் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ராமசாமி உயிரோடு தான் இருக்காரு, உடம்பு வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ அது தனி உடம்பு தனி உயிர் தானே அப்படின்னு நம்ம கேட்டா, இப்போ இங்கேயுமே நம்ம பானையில இப்போ நம்ம வாங்குற கடையிலிருந்து வாங்குற ஒரு மண்பானையோ ஒரு டம்ளரோ ஒரு தட்டுலையோ ஒன்று உடஞ்சி போச்சு கீழே விழுந்து, அப்போ நமக்கு உபயோகத்துக்கு அந்த நாமமும் ரூபமும் போயிடுச்சு. இப்போ மண் பானையில நம்ம செஞ்ச ஒரு பானையை உடைச்சிட்டேன், நான் தட்டு டம்ளர் மட்டும் வீட்டில் வச்சிருக்கேன். அப்போ பானை உடஞ்ச உடனே என்னுடைய வீட்டில இருந்து அந்த பானைங்கிற பெயரும் போயிடும், பானைங்கிற உருவமும் போயிடும். ஆனால் என்னிடத்துல மீதி இருக்கிற டம்ளருங்கிற உருவமும் இருக்கு, பெயரும் இருக்கு, தட்டுங்கிற உருவம் இருக்கு, பெயரும் இருக்கு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய வடிவம் என்ன? வடிவம் மாறலாம், பெயர் மாறலாம், ஆனால் அதனுடைய மூலம் களிமண்ங்கிறது மாறாம அது எப்படி இருந்துகிட்டே இருக்கோ, இருப்பில் இருக்கக்கூடிய பொருளுக்கும் இருந்துகிட்டே இருக்கு. உடஞ்சி போன பொருள் அதனுடைய மூலத்துக்கு திரும்பிடுச்சு. அந்த பானையை நான் கீழே போட்டு உடைச்சி தூளான உடனே அது தூள் தூளா உடைச்சி மண்ணில் கொட்டியாச்சு. அப்போ மண்ணோடு மண்ணா அது போனாலும் அங்க மண்ணு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அந்த மண்ணிலிருந்து மாற்றமான பானையும் தட்டும் டம்ளரும் உருவத்தினால் மாறுபட்டது, பெயர்களினால் மாறுபட்டது. அது மாதிரி இங்க ஆத்மாவும் ஒன்று மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்முடைய அத்வைத வேதாந்தம் ஆரம்பத்திலேயே நமக்கு புரிய வச்சுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த லெவலுக்கு நம்ம வந்தாலும் நம்ம இடத்துல வந்து இன்னொரு ஆத்மா இருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஏன்னா இன்னொரு ஆத்மா இருக்குன்னு சொன்னாலே அங்க நம்ம இது வரைக்கும் அத்வைத வேதாந்தம் படிச்சு வந்து பலன் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க சொல்றாரு. அதுதான் சாதகனுக்கான உபதேசம். அதனால எப்பவும் நான் ஒரு தனி ஆத்மா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க வச்சுக்கவே கூடாது. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அது சஜாதீய பேதத்தின் மறைமுகமான வெளிப்பாடு அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டார். அத்வைதம் ஒற்றுமை என்பதை சொல்லுவதற்கான போதனை என்று எடுத்துக்கொள்ளாமல், இரண்டாவதாக ஒன்று இல்லாமை என்று சொல்வதாக இங்கே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இரண்டாவதான ஒரு விஷயம் இங்கு இல்லவே இல்லை, இருப்பது ஒன்றே, அது இருப்பு மாத்திரமே அப்படிங்கிற அந்த தெளிவில் நம்ம நின்றுட்டோம்னா, நம்ம இடத்திலே மற்றவர்கள் மீது இருக்கின்ற போட்டி, பொறாமை, தனிமை எல்லாம் கரைந்து போகும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா இந்த உபதேசமா நமக்கு சொல்லிட்டாருங்க. அப்ப இங்க இந்த செயல்படி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், 19வது செயல்படி அப்படின்னா, இங்க நாம ரூப உபாதி நீங்கினால் இருப்பது சத்து மாத்திரமே, அதுக்கு வேறாக இன்னொன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த செயலினுடைய ஒரு ஆழமான முக்கிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஸ்லோகம் 20. விஜாதேயம் அசத் தத்துவம் ந கல்வஸ்தீதி கம்யதே நாசியாதக பிரதியோகித்வம் விஜாதியாத் பிதா குதகா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த சத்து அப்படிங்கிற இருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு முற்றிலும் வேறான ஒரு விஷயத்துக்கு பேர் தான் அசத்து. அப்ப சத்துன்னா அதுக்கு பேர் இருப்பு, அசத்து அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு, அதுக்கு பேர் இல்லாமை அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த அசத்துன்னு சொல்லக்கூடிய இல்லாமை இருக்கு இல்லையா, அப்படி ஒன்று இல்லாமை என்ற ஒரு வார்த்தை உண்மையில் இல்லவே இல்லை என்று இங்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க சொல்லிட்டாருங்க. அதாவது இங்க வித்யாரண்யர் வந்து இந்த 20வது செயல்ல ஒரு ஆழமான உண்மையை நமக்கு புரிய வைக்கிறார். இதை நம்ம ரெண்டு ஆங்கிள் பார்க்கணும், பார்க்க போறோம். எப்படின்னா, இப்ப சத்து மட்டும்தான் இருக்குது, அசத்துங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், இருப்பு இல்லாமை அப்படிங்கிற இருமைகளுக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கிட்டோம். அதனால நாம வந்து இருப்புன்னா ஒன்று இருக்குதுங்க, ஒன்று இல்லைங்க, ஒன்று நல்லதுங்க, ஒன்று கெட்டதுங்க, ஒன்று சரிங்க, ஒன்று தவறுங்க அப்படின்னு ஏதாவது மாற்றி மாற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் மனதினுடைய பேதமை. ஆனா இங்க வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, இங்க விஜாதீயம் அசத் தத்துவம் ந கல்வஸ்தீதி கம்யதேன்னா, சத்துக்கு முற்றிலும் வேறான அசத் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையில் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு, சத்திற்கு எதிரான எந்த ஒரு எதிர்பொருளும் இல்லாத நிலையிலே விஜாதிய வேறுபாடு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறார். நாசியாதகா பிரதியோகித்வம் விஜாதியாத் பிதாகுருகு அப்படின்னு அருமையா ஒரு கேள்வியை எழுப்பிட்டார். வேறுபாடு எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்கிறார். அப்ப இங்க நம்ம இதை ஆழமா சிந்தனை பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்லோகம் வந்து மூன்றாவது பேதமாகிய விஜாதிய பேதம் ஏன் முற்றிலும் இல்லை என்பதை தர்க்க ரீதியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே இங்க வித்யாரண்யர் வந்து கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம எப்படி தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப ஆழமான லெசனுங்க, ரொம்ப டீப்பா கவனிக்கணும். அதாவது விஜாதியம் அப்படிங்கிற ஒரு பேதம் இருந்தா சத்துக்கு வேற இன்னொரு விஷயம் இருக்கணுங்க, அதுக்கு பேர் அசத்துன்னு இன்னொன்னு இருக்கணும். ஆனா உண்மையில சத்துக்கு வெளியே அதற்கு வேறாக இன்னொன்று இல்லவே இல்லை, அப்படிதான் இங்க வந்து நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப அசத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சத்துக்கு வேறாக அசத் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையே கிடையாது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி இல்லாத ஒன்றை போய் எப்படி இந்த சத்தோட போய் ஒப்பீடு செய்ய முடியும், அப்படி ஒப்பீடு செய்வதற்கான எதிர்பொருளாக அது எப்படி மாற முடியும், அப்படி மாறவே முடியாது. ஆகவே சத்திற்கு வேறாக இன்னொரு எதிர்பொருள் இல்லாததால் விஜாதிய பேதம் என்பது இங்கு இல்லவே இல்லை என்று பிரம்மத்தினிடத்திலே நிலைநாட்டுகிறார் இங்க வித்யாரண்யர் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நிலைநாட்டும் போது இங்க என்ன சொல்றாருன்னா, இதன் மூலம் ஸ்வகத சஜாதிய விஜாதிய என்ற மூன்று பேதங்களும் முழுமையாகவே நிராகரிக்கப்படுகின்றன என்பதை இங்கு நிரூபணம் செய்கிறார் இந்த 20வது ஸ்லோகத்துல. அப்ப நம்ம இப்ப ரெண்டு மூணு நாளா இந்த கிளாஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஸ்வகத பேதம், சஜாதிய பேதம், விஜாதிய பேதம் என்று பேதமைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த பேதமை மனதினால் கற்பிக்கப்பட்டது, ஆனால் இருப்பதோ ஒன்றே ஒன்று, அது இருப்பு மாத்திரமே அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போன பிறகு இப்ப என்ன பண்றோம், சத்து அசத்து அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம் இந்த 20வது ஸ்லோகத்துல. இப்ப இந்த 20வது ஸ்லோகத்துல வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சத்து மட்டும்தான் இருக்குது, அசத் என்பது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நாம இதை வந்து கொஞ்சம் இப்ப நம்ம நம்முடைய நிலைப்பாட்டுல நாம இதை ஆராய்ந்து பார்க்கணும் இல்ல. ஏன்னா நாம வந்து இப்ப எப்படி இருக்கிறோம், மனிதனா இருக்கிறோம், ஒரு சராசரி மனிதனா இல்லாம சாஸ்திரங்களை கற்றறிந்த ஒரு விவேகியா இருக்கிறோம். அதாவது இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிற டாபிக் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் கிளாஸ்ங்கிறதுனால உங்களெல்லாம் நான் விவேகியாவே பார்க்கிறேன். அப்ப விவேகியா நம்ம இருக்கிறதுனால இப்ப நம்ம விவேகத்தால விசாரணை பண்ணி பார்க்கிறோம். விசாரணை பண்ணி பார்த்த உடனே நமக்கு என்ன புரியுதுன்னா, சத்துங்கிற ஒரு இருப்பு மாத்திரமே இருக்குதுங்கிறத சாஸ்திரம் நிரூபணம் பண்ணுது, அசத்து அப்படின்னு ரெண்டாவது ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்கிறத உறுதிப்படுத்துது, அந்த உறுதிப்படுத்துவதற்கான ஏகப்பட்ட உபதேசங்களை நமக்கு பல வழிகளில் கொடுத்துருக்குது. அப்ப இதையெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும்போது இப்ப எனக்கு நல்லா ஒண்ணு புரியுது, இருப்பது சத்து மாத்திரமே. அப்ப அந்த சத்துக்கு எதிராக அசத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அப்ப இல்லாத ஒன்றை போய் நான் ஏன் இருக்குன்னு சொல்லி அதை பெருசு பண்ணணும், அதுக்கான பிரச்சனைகளை நான் கொண்டு வரணும். அப்ப இதெல்லாம் நான் இருக்க இல்லாதது ஒண்ணு இருக்கு இருக்குன்னு நினைக்கிறது என்னுடைய அஜ்ஞானம் தானே, அறியாமை தானே, முதல்ல நான் அதை நீக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நம்ம முதல்ல வந்துடணும். அப்ப அந்த தெளிவு நம்ம இடத்துல வந்தா மட்டும்தான் நம்ம மேற்கொண்டு இதுல இந்த அத்தியாத்ம ஞானத்துல பயணிக்க முடியும். அப்ப அதை நீங்க இங்க நல்லா உள்வாங்கிட்டா, இப்ப நம்ம சத்து மட்டும் இருக்கிறது, அசத்துங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கறத வேதத்தினுடைய மகா வாக்கியமா நம்ம எப்படி பாக்குறோம்னா, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கியமா பாக்குறோம். அப்ப பிரம்மம் சத்தியம்னா அந்த பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, ஆனால் உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிற இந்த உபதேசம் வந்து இங்க டேலி ஆகுது இந்த ஸ்லோகத்துல. அப்ப நம்ம அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப இல்லாத ஒன்றை நம்ம இருக்குது என்று நம்புறதுனாலதான் நமக்கு இவ்வளவு ப்ராப்ளம். அதாவது இந்த உடம்பு இருக்குது, இங்க மனசு இருக்குது, இந்த உலகம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புறதுனாலதான் இதுல விவகாரங்கள் நமக்கு உண்டாகுது, இந்த விவகாரங்கள் மூலமா பிரச்சனை உண்டாகுது, இந்த பிரச்சனைகள் மூலமா நமக்கு சுக துக்கங்கள் உண்டாகுது. அப்ப நம்ம இதை நல்லா உள்வாங்கி புரிந்து கொள்ள பிறகு இங்க ஒரே விஷயம் மட்டும் இருக்குது, ஆனா இது வந்து தோற்றம் மாத்திரமே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா, இப்ப இந்த தோற்றத்தினுடைய விவகாரங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம இந்த உலகத்தை பார்த்தா அதுக்கு பேர் என்ன, சாட்சி. அப்ப சாட்சியா நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருது, ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்துல என்ன காட்சிகள் வேணா வரலாம், என்ன சீன்ஸ் வேணா வரலாம், அந்த சீன் எல்லாம் உண்மை கிடையாது, அது வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிறதுனால நம்ம அந்த படத்தை ரசிக்கலாம், அந்த படத்தை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனா அதுவே நமக்கு புரியாம அந்த படத்தை வந்து சீரியஸா பார்த்தோம்னா அந்த படத்துல வர்ற சீன்ஸ்ல நாம ரியாக்ட் பண்றதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த டிஃபரன்ஸ் அப்படியே நம்ம எடுத்து இப்ப இந்த சாஸ்திரத்தோட இந்த ஸ்லோகத்தோட பொருத்தி பார்த்தோம்னா, சத்து மட்டுமே இருக்கிறது, அசத் என்பது ஒன்று இல்லவே இல்லை என்று இங்க நிரூபணம் செய்யும் போது அப்ப அந்த சத்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம திருப்பி நாமளே இதே சாஸ்திரத்துக்கிட்ட கேட்டோம்னா இந்த சாஸ்திரம் நமக்கு என்ன திருப்பி பதில் சொல்லுது தெரியுமா? தத்துவமசி. ஒரே வார்த்தையில சொல்லுது, நீ தான் அது. அந்த சத் மாத்திரமே இருக்குதுன்னு சொன்ன உடனே, அந்த சத்து மாத்திரமே இருக்குதுன்னா அது எங்க இருக்குது, அது எது அப்படின்னு நம்ம திருப்பி அதுகிட்டே கேள்வி கேட்டோம்னா அதே சாஸ்திரம் திருப்பி நம்ம கிட்டயே பதில் சொல்லுது, தத்துவமசி அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்குது. அப்ப தத்துவமசிங்கிற ஒரு உபதேசத்தை இப்ப நம்ம விவேகிகளா இருக்கிறதுனால உள்வாங்கி பார்க்கிறோம், உள்வாங்கி ஆராய்ந்து பார்க்கிறோம். அது நீ தான் அதுன்னு சொல்லுது, எந்த வகையில நான் தான் அது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா இப்ப நமக்கு புரியுது. என்ன புரிஞ்சுக்கிட்டு, நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த மனசு கிடையாது, ஆனா நான் அந்த உணர்வு. அப்ப உணர்வாகிய நான், உருவம் இல்லாத நான், மனம்ங்கிற ஊடகத்தை கொண்டு இந்த உடலை உண்டாக்கி, இந்த உடல்கள் வழியா புலன்களை உண்டாக்கி, மனதின் மூலமா இங்க இவ்வளவு பிரம்மாண்ட உலகத்தை படைச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் எனக்கு தெரிகிற இவ்வளவு பிரம்மாண்ட உலகமும் இந்த நிகழ்வுல இப்ப நடைமுறையில நனவு நிலையில எனக்கு இப்படி அனுபவத்துல இருக்குது. அப்ப இது உண்மை மாதிரி எனக்கு தெரியுது, ஆனா இதே உலகம் எனக்கு கனவு நிலையில காணாம போய் அங்க வேறு ஒரு உலகம் படைக்கப்படுது. அங்க வந்து புலன்கள் வேலை செய்யல, ஆனா மனசு மட்டும் வேலை செய்யுது. எப்போ? கனவுல. அப்ப கனவுல மனசு மட்டும் வேலை செய்யும் போது இதே பிரம்மாண்ட உலகம் படைக்கப்படுது. பாருங்க, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க பிரம்மாண்ட உலகம் ஒன்று படைக்கப்படுது கனவுல. ஆனா அதுல வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்களை கனவுல காணும் போதெல்லாம் உண்மையாவே இருக்கு. ஆனா அந்த இடத்துல நமக்கு கண்ணு மூக்கு நாக்குங்கிற புலன்கள் இல்லாமயே கனவு காண முடியுதுன்னா, இங்க நனவு உலகத்திலயும் நம்ம புலன்கள் இல்லாமயே இந்த நனவு உலகத்தை அனுபவமாக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப நான் தான் சொன்னேன், நனவு உலகத்தை அனுபவம் ஆக்குறது வேற வேற வேணா மாறி இருக்கலாம். எனக்கு வந்து என்னுடைய கண் பார்வைக்கு உலகம் எப்படி தெரியலாம், கொஞ்சம் கண் பார்வை குறைவா இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம், கண்ணே இல்லாதவனுக்கு அவனுக்கு உலகம் வேற மாதிரி தெரியலாம். அப்ப புலன்கள் மாறினா உலகம் மாறுது, அதே மாதிரி மனம் மாறினாலும் உலகம் மாறுது. அப்ப மனம் மாறினா எப்படி? அவன் மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, ஒருத்தருக்கு நந்தவனம் மாதிரி இருக்கு, ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கொடூரமான உலகமா தெரியுது. அப்ப இது மனம் சார்ந்த அனுபவம். அப்ப இதுல இருந்து மனசேதான் இந்த நனவு உலகத்தை உண்டு பண்ணுது, மனசேதான் அந்த கனவு உலகத்தை உண்டு பண்ணுது. ஆனா இங்க மனசு நனவு உலகத்தை உண்டு பண்ணும் போது கூட வந்து புலன்களையே வச்சுக்குது, தன்னுடைய அனுபவத்துக்கான புலன்களை வச்சுக்குது நனவு உலகத்துல. ஆனா கனவு உலகத்துல இந்த புலன்களை எடுத்துக்காம புலன்களுடைய சக்தியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பிரம்மாண்ட உலகத்தை படைச்சிக்குது. அப்ப அங்கேயும் அதே மாதிரி நாய் துரத்துது. இங்க நான் நனவு உலகத்துல நாய் துரத்தும் போது எப்படி நான் பதறிக்கிட்டு ஓடுறேனோ, அதே மாதிரி கனவு உலகத்துல நாய் துரத்தும் போது நான் பதறிக்கிட்டு ஓடுறேன். இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட சேம், அப்படியே லைவா தான் இருக்கு. நனவு உலகத்துல நாய் துரத்தும் போது எனக்கு பயம் வருது, கனவு உலகத்திலயும் நாய் துரத்தும் போது எனக்கு பயம் வருது. இங்க நனவு உலகத்துல நாய் கடிக்கும் போது நான் கத்துறேன் ஐயோன்ட்டு, அங்கேயும் நாய் கடிக்கும் போது கத்துறேன் ஐயோன்ட்டு. என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க நனவு உலகத்துல கடிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு நான் அடுத்த மூமெண்ட் என்ன பண்ணலாங்கிறத முடிவெடுப்பேன். ஆனா அங்க கனவு உலகத்துல நாய் கடிச்ச உடனே பயத்துல எனக்கு தூக்கம் தெரிஞ்சு நான் மீண்டும் நனவு உலகத்துக்கு திரும்பிடுறேன். அப்பதான் எனக்கு அது கனவு அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த கனவை கலைக்கிற சம்பவம் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமா மாறிட்டா எனக்கு கனவு கலைந்து போகுது. அப்ப மனசு பயத்தினால அந்த கனவை விட்டுடுது பாத்தீங்களா. அப்ப பயத்தினால அந்த கனவு விட்டுடுற மனசு வந்து பிடித்தமா இருந்தா விடாதில்ல. நான் சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது கனவுல உங்களுக்கு பயத்தினால உலகத்தை விட்டுடுது, அதுவே ஒரு கடவுள் வர்ற மாதிரி கனவு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு நாய் துரத்துற மாதிரி, நாய் கடிக்கிற மாதிரி இருந்தா பயப்பட்டு கனவு கலைஞ்சிடுது. இப்ப அப்படியே நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே நாராயணன் தோன்றுறாரு, அப்படியே நாராயணன் தோன்றி கையில சங்கு சக்கரத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ப்ளூ கலர்ல வராரு, அப்படியே பக்கத்துல மகாலட்சுமி நிக்கிறா, அப்படியே நீங்க கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அப்படியே அவரை பார்த்து உருகிக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அப்படியே அவரை பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு. இப்ப அந்த கனவு அப்படியே உங்களுக்கு தொடருது, அப்படியே உங்களுக்கு ஆனந்தம் அருமையா இருக்கு கனவு. அந்த கனவு அப்படியே தொடருது இல்ல உங்களுக்கு, அந்த கனவு கலையில, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த கனவு. அப்ப அப்படியே அந்த கனவை கண்டினியூ பண்றீங்க. அது மாதிரி இங்க நனவு உலகமும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால இதை கண்டினியூ பண்றீங்கிறத சொல்ல வராது. பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா உள்ள வாங்கிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த கனவு உலகத்தோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு நனவு உலகத்தை புரிய வைக்கிறேன். கனவு உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்தா பயத்துல கனவு கணஞ்சு எழுந்துடுவேன், பிடிச்ச விஷயம் வந்தா கனவை கண்டினியூ பண்ணுவேன். இப்போ இந்த நனவு உலகத்துல எனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா மேக்ஸிமம் எதுவுமே இல்லைங்க. எப்படி எதா இருந்தாலும் எனக்கு பிடிக்குது இந்த நனவு உலகம். அதனாலதான் நான் எதை எதையோ பற்றுகிறேன். இந்த உலகத்துல நான் பற்றுவதற்கு முக்கிய காரணமே ஒன்று சரியில்லைன்னே தெரியாமல் அதை மீண்டும் மீண்டும் நான் பற்றுவேன். ஏன்னா எனக்கு அத்தனை விஷயங்கள் மேலே, இந்த உலக விஷயங்கள் மேலே அவ்வளவு பற்று, எதை எடுத்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி பிடிக்கிறதுனால தாங்க நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் இந்த நனவு உலகத்தில். அதனால் இந்த நனவு உலகம் வந்து எனக்கு களையவே மாட்டேங்குது. பார்த்தீங்களா, கனவு உலகம் களையிற மாதிரி நனவு உலகம் களைய மாட்டேங்குது. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த நனவு உலகம் களைகிற காலம் வருது. எப்போ தெரியுமா? மன அழுத்தம் ஏற்பட்டு ஆழமான துக்கம் வரும்போது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இவ்வளோ நாள் நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன், இப்போ என்னுடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத துக்கம், அப்படியே தொண்டையை அடைக்குது, யாருமே எனக்கு ஆதரவு இல்லை, இந்த உலகம் எனக்கு உதவாது, இனிமேல் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தூக்கில் தொங்குறதும் போய் தண்ணியில் விழுந்து சாகிறதும் பார்க்குறோம்ல. இதே மனிதர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிற மனிதர்களை நம்ம பார்க்குறோம் இதே நனவு உலகத்தில். அப்போ சூசைட் பண்ணிக்கிற மனிதனுக்கு வந்து ஏன் அவ்வளவு தைரியம் வருதுன்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அவனுக்கு இந்த உலகம் போதுங்கிற ஒரு நிறைவு வரும்போது தான் அந்த தைரியம் வருங்க. இந்த உலகம் உங்களுக்கு தேவைன்னு இருந்தால் அவனுக்கு அந்த தைரியம் வராதுங்க, சாகிற தைரியம் வராதுங்க. நீங்க கனவு காணும்போது உங்களுக்கு பேய் வர்ற மாதிரியோ அல்லது ஒரு நாய் வர்ற மாதிரியோ வந்தா உங்களுக்கு கனவு போதுங்கிட்டு நீங்க அந்த கனவு உலகத்தை விட்டுறீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சமான கனவு வந்ததுன்னா நீங்க அந்த கனவு உலகத்தை கண்டினியூ பண்றீங்க. அது மாதிரி இந்த நனவு உலகமோ உங்களுக்கு பிடிச்சமா இருக்கிறதுனால தான் நீங்க இதை கண்டினியூ பண்றீங்க. உங்களுக்கு பிடிக்காத நிகழ்வுகள் இந்த நனவு உலகத்துல நடந்தா நீங்க இந்த உலகத்துல உடம்பையும் மனசையும் விட தயாராயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மனசை விட்டுறீங்க. மனசை விட்டதுனால தான் உடம்பு விட்டுற தைரியம் வரும். ஏன்னா அவன் மனசு விட்டான்பான்னு சொல்றமில்ல. ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டு செத்தவனை போய் பக்கத்தில் சொந்தக்காரங்கிட்ட கேட்டோம்னா, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தான், இன்னைக்கு காலையில் கொஞ்சம் மனசு விட்டான், இனிமேல் நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான், அதனால சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு அவர் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவார். அப்போ மனசு விட்டுட்டான் அப்படின்னு அவர் சொல்கிற வார்த்தை பாருங்களேன், எவ்வளோ ஒரு வேதாந்திக் டாபிக் தான் அது. ஆனால் யதார்த்தமாக பேசுகிறாங்க, ஆனால் இதான உண்மை. அப்போ நனவு உலகத்தை நம்ம விடணும்னா, இந்த உலகம் எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு வெறுப்பு வரும்போது விடுவதுக்கு பேர் சூசைடுங்க. பட் இதுவே நீங்கள் அறிவினால் விடுவதுக்கு பேருங்க ஞானம்ங்க. இதுதான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே நிதித்தியாசனம் என்ன தெரியுமா? இருப்பு மாத்திரமே இருக்கிறது, இல்லாத உலகத்தின் மீது எனக்கு விருப்பு வருவதற்கு காரணம் அஞ்ஞானம், அறியாமை. அப்போ அந்த அறியாமை எனக்குள்ள நீங்கினா, அந்த அறிவு மாத்திரமே இருக்கின்ற, சத்து மாத்திரமே இருக்கின்ற என்னுடைய இருப்பு எனக்கு எப்போதும் அனுபவமாகும். அந்த அனுபவத்திலே எனக்கு இங்கு விடுவதும் இல்லை, அடைவதும் இல்லை. ஏனென்றால் இருப்பது நான் மாத்திரமே. அப்ப இந்த நான் மாத்திரமேங்கிற அந்த புரிதல் வந்து உணர்வை தொடும் போது இங்க நீங்க வருவதும் இல்லை, போவதும் இல்லை, நீங்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஆனா நீங்க இது புரியாம தன்னை உடல் என்று அபிமானிக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு இந்த உலகத்தின் மீது விருப்பு வெறுப்போம், இந்த உடலின் மீது ஒரு விருப்பு வெறுப்போம், இது மாதிரி பல பிரச்சனைகள் நமக்குள்ள உண்டாகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் இந்த புரிதலுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலோங்கணுங்க. மேலோங்கி இந்த ஞானம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அத்தியாத்ம ஞானத்தில் இந்த ஸ்லோகத்தில் ஒரே விஷயத்தை ஆழமாக உறுதிப்படுத்துகிறார் வித்யாரண்யர். சத்துக்கு வேறாக அசத் என்ற ஒன்று இல்லவே இல்லை, இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பிதம் செய்வது மனசு. அப்போ இதை நீங்கள் நிதித்தியாசனத்தில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டு நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய இருப்புணர்வை கவனிக்க வேண்டும். இதுதான் நிதித்தியாசனம், இந்த செயலுக்கான நிதித்தியாசனம். நீங்க அமைதியா உட்காரணும், உட்கார்ந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை, தன்னுடைய இருப்புணர்வை நீங்க கவனிக்க தொடங்கணும். அதை கவனிக்க கவனிக்க நீங்க இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், உங்களுடைய இருப்பு உங்களுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய இருப்பு வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? நானுங்கிற உணர்வு மயமா இருக்கும். அப்ப நானுங்கிற அந்த உணர்வு மயத்தை நீங்க பிடிச்சு பழகிட்டீங்கன்னா, அப்போதான் உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி தோற்றம் மாத்திரமேங்கிற இந்த உலகம் வந்து அதுக்கப்புறம் யாருடைய கட்டுப்பாட்டில் வந்துடும்? உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். ஏன்னா உங்களுடைய இருப்புனால இந்த உலகம் இருக்கிறதுனால, இந்த உலகத்தினுடைய உபயோகம் உங்களுக்கு எப்படி தேவை இருக்கா தேவை இல்லையா, இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த முழுமையான தகுதி அந்த நிலையில் தான் கைகூடும். அதற்கு முன்னாடி நீங்கள் மனது லெவலில் இருந்துகிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் எதை செய்தாலும் அது மனதினுடைய செயல்பாடாக தான் இருக்குமே தவிர அறிவின் ஆத்மாவின் செயலாக அது இருக்கவே முடியாது. ஏன்னா அறிவின் ஆத்மாவும் இங்கே செயல் செய்வதில்லை, தன்னுடைய இருப்பினுடைய வைபவத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ தன்னுடைய வைபவத்தை அது வந்து வெளிப்படுத்துவது தானாகவே நிகழுது. ஆனால் அந்த நிகழ்வை கவனிக்க முடியாத ஒரு அவலம் வந்து மனசு வந்து இடையூறு பண்ணுது. அதுக்கு தான் நம்ம என்ன உதாரணம் சொல்கிறோம்னா, சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளியை பார்க்க முடியாதவாறு மேகம் மறைப்பது போல. ஆனா சூரியன் இருக்கிறது, சூரியனுடைய ஒளி வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, அது தடுக்கப்படுவதில்லை. ஆனாலும் மேகம் மறைப்பதினாலே சூரியன் இல்லை என்று சொல்வது போல இங்கு நம்முடைய அறிவு பிரகாசம் வெளிப்படுவதற்கு தடையாக மனசு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை சொல்லி, அந்த மனம் என்பது தற்காலிகமாக வந்து போகின்ற மேகம் கூட்டங்கள் போல கலைந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர அது கட்டாயமாக இருக்கு என்று சொல்லவே கூடாது. மேகம் எப்படி வந்து உருவாகும் அப்புறம் கலைஞ்சு போயிடும், அது மாதிரி மனசுக்குள்ள எண்ணங்கள் உருவாகும் அப்புறம் கலைஞ்சு போயிடும். ஆனா அந்த மாதிரி தோன்றி மறையக்கூடிய எண்ணங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இதுதான் உண்மை என்று நம்புவது நம்முடைய அஞ்ஞானம். அதை நம்ம நீக்கி பார்த்தா இருப்பது சூரியன் மாதிரி, இங்க மனசை நீக்கி பார்த்தா இருப்பது அறிவு மாத்திரமே அப்படிங்கிற ஒரே விஷயத்தை இங்க நிரூபணம் பண்றதுதான் இந்த 20வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளை நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப இதுக்கு எதிரான உண்மைதான் என்ன அப்படின்னு கேட்டா, எதுவுமே தோன்றாத அந்த அமைதி நிலையிலே உங்களால சில நொடிகள் இருக்க முடியுமானால் அதுதான் உங்களுடைய இருப்பு என்பதை நீங்கள் உணர முடியும் என்று இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நாம என்ன உறுதி செய்யணும், இப்போ எதிர்பொருள் இல்லாத இருப்பே என்னுடைய முழு இருப்பு, என்னுடைய முழு உண்மை அப்படிங்கிறத நீங்க உணரணும். உங்களுக்கு வேறாக இங்க ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த உண்மை உங்களுக்குள்ள சாஸ்வதமா சத்தியமா நிரூபணமாக்கப்பட்டா உங்க வாழ்க்கை உங்க கையில, அப்பதான் இந்த பாடி மைண்டினுடைய தேவை உங்களுக்கு புரியும். எதற்காக நான் இந்த பாடியை உருவாக்கினேன், எதற்காக இந்த மனத்துல நான் ஊடுருவி பார்க்கிறேன், இதனுடைய தேவை என்ன, இதை வைத்து நான் அடைந்தது என்ன, இதை அடைந்தவன் யார், அடைய விரும்பியவன் யார், அந்த அடைதல்ங்கிறது என்ன அப்படிங்கிற அத்தனைக்கும் விடை கிடைச்சிடும். அப்ப அந்த நிலை உயர்ந்த பிரம்ம நிலை, பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் ரொம்ப ஆழமா புரிய வச்சிருச்சு. அப்ப நம்ம இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் எடுத்துக்கிட்டா, இப்ப இந்த உலகம் என்பது சத்துக்கு வெளியே என்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அதை முற்றிலுமாக நம்ம நீக்கி விட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் என்பது சத்துக்கு வெளியே இல்லை, சத்து இருப்பதினால் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாய்க்கணும். அப்ப அத்வைதம் என்பது என்னன்னா, ஒன்றை சேர்த்து வைக்கின்ற தத்துவம் கிடையாது, இருமையை நீக்குகின்ற தத்துவம். இப்ப அத்வைதம் அப்படிங்கிற பாடத்திட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டா நீங்க வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிற பேச்ச பேசக்கூடாது. ஏன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது எங்க பேசணும் அப்படின்னா யோக மார்க்கத்துல தான் பேசணும், யோகத்துல மட்டும்தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அத்வைதத்துல வந்து இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியம் கிடையாது. நீங்க அடுத்த கிளாஸ்க்கு வந்துட்டீங்க, இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க டிகிரிக்கு வந்த பிறகு திருப்பி பிளஸ் டூ சப்ஜெக்ட போய் தொடக்கூடாது. அப்ப இங்க யோகத்துல நமக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் வந்து அங்க தேவைப்படும். ஏன்னா அங்க நான் வேறு, ஈஸ்வரன் வேறு, நான் வேறு, பிரம்மம் வேறுங்கிற இருமை உணர்வை நீக்குவதற்கான பாடம் அங்க. இங்க அத்வைதத்துல இன்னொரு விஷயம் இல்லவே இல்லை, இருந்தா தானே அதை கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு. அப்ப இரண்டாவதான ஒரு பொருள் இல்லை, அப்ப இல்லாத ஒன்றை எப்படி கொண்டு வந்து இணைக்கிறது, அங்க இணைக்கிறதுக்கே வேலை இல்லை, இருப்பு மாத்திரமே இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுட்டா, அப்ப இந்த அத்வைதம்ங்கிற விஷயம் என்ன, இருமையை நீக்கும் தத்துவம், அதனாலதான் அத்விதீயம் அப்படின்னு இதுக்கு பேரு. ஒன்று மட்டுமே இருக்கிறது என்று சொல்றது கிடையாது, இருமையே இல்லை என்று சொல்றது தான் இங்க அத்வைதத்தினுடைய ஆழமான உட்பொருள். அப்ப இத புரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னொரு விஷயம் இல்லவே இல்லைங்கும் போது உங்களுக்கு எங்கிருந்துங்க பயம் வரும், எங்கிருந்துங்க கவலை வரும், எங்கிருந்துங்க வாழ்க்கையை பத்தி தேடுதல் வரும், ஒன்றுமே இல்லை. எல்லாம் உங்களுடைய இருப்புனாலேயே இருப்பதுனால உங்களுடைய இருப்புனாலேயே அந்த நிகழ்வும் நிகழும். அதனால நீங்க எதை பத்தியும் அலட்டிக்க வேண்டியதில்லை, அலட்சியப்படுத்த வேண்டியதில்லை. அப்படியே நீங்க நிகழ்வுல பயணம் பண்ணாலே போதும், உங்களுடைய இந்த பிறவி, இந்த உடம்பு, இந்த மனசு எதற்காக, என்ன உபயோகத்துக்காக இந்த ஊரகத்தை உண்டாக்குனதோ அந்த விஷயத்தை அது முழுமைப்படுத்தி காட்டிக்கும். பிரம்மம் வந்து அது அந்த பர்பஸை சால்வ் பண்ணிடுச்சுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு தான் இந்த உலகம் வந்து ஒரு நந்தவனம் மாதிரி, அஜ்ஞானிகளுக்கு இது வந்து பயங்கரமான ஒரு கோரமான உலகம், கொடூரமான உலகமா தெரியும். அப்படிதான் இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இங்க ஒரே ஒரு சிந்தனையை நம்ம இங்க ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, சத்திற்கு எதிரான உண்மை எதுவுமே இல்லாததுனாலே அதில் வேறு இன வேறுபாடுகளும் இல்லவே இல்லை என்ற ஒரு ஆழமான உண்மை இந்த 20வது ஸ்லோகத்துல நிரூபணம் செய்து. அடுத்து ஸ்லோகம் 21. ஏக்கம் ஏவ அத்விதீயம் சச்சித்தம் அத்ரது கேசன விக்வலா அசத் ஏவ இதம் புரா ஆசித் இத்ய வர்ணயன் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை 21ல் சொல்றார். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கு ஒன்றே ஒன்று இருக்கிறது, இரண்டற்ற சத்து என்பது உறுதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கும் போது சிலர் குழப்பம் அடைந்து இந்த உலகம் முதலில் இல்லாமை என்ற அசத்தாக இருந்தது, அப்புறம் அந்த அசத்திலிருந்து இங்கு சத்து வெளிப்பட்டது அப்படின்னு மக்களை குழப்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான செய்தியை இங்க கொண்டு வர்றாரு. ஏன் இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை வித்யாரண்யர் உபயோகப்படுத்துறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இதுவரைக்கும் நம்ம செய்யப்பட்ட எல்லா விசாரணைகளையும் நம்ம கவனிச்சு பார்த்தா முடிவா நம்ம என்ன முடிவுக்கு வந்தோம்னா, இங்க சத்து ஒன்றே இருக்கிறது, சத்து மாத்திரமே அப்படின்னு நம்ம ஒரு தெளிவு அடைஞ்சோம். அப்ப இரண்டற்றது என்பது நம்ம உறுதிப்படுத்தின பிறகு, இந்த ஆழமான உண்மையை வந்து சிலர் நன்கு புரிந்து கொள்ளாமல், சிலரால் புரிந்து கொள்ள முடியாமல் அவர் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் முதலில் இல்லாமையாக இருந்தது, பிறகுதான் தோன்றியது என்று கூறுகிறார்கள். இந்த கருத்து அறிவின் குழப்பத்திலிருந்து பிறந்தது என்று இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுகிறது என்று நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம இதை இப்படிதான் பார்க்கணும். அதாவது தவறாக புரிந்து கொண்ட ஒரு புரிதலினாலே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அவர்களிடத்திலே உண்டாகி இருக்கிறது என்று பார்க்க முடியும். அப்போ இங்க தவறு எதனால, அவங்களுக்கு அசத்திலிருந்து சத்து வர முடியுமா அப்படிங்கிற விசாரணை பண்ண தெரியாததுனால, அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. இப்ப நாம் யாருக்கு அந்த புரிய வைக்கிறோம்னா, விவேகிகளுக்கு இது புரியும், அஞ்ஞானிகளுக்கு இது புரியாதுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எப்படி சொன்னோம் அப்படின்னா, இப்ப நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா எப்படிங்க அசத்திலிருந்து, அதாவது ஒரு பார்ட்டிக்கல்ல இருந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்ட உலகம் உண்டாகுமா? அதாவது இங்க சயின்டிஸ்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு பார்ட்டிக்கல் இருந்தது, அது வந்து பிளாஸ்ட் ஆச்சு, அது பிக்பேங் தியரி. பிக்பேங் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு பருப்பொருள் இருந்தது, அந்த பருப்பொருள் பட்டுன்னு வெடிச்சுது, வெடிச்ச உடனே இந்த பிரம்மாண்ட கேலக்சி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, இது எப்படி சாத்தியங்கிறத கொஞ்சம் அறிவாளிகள் தான் யோசிச்சு பார்ப்பாங்க. அறிவு இல்லாதவன் அதை அப்படியே நம்புவான். அதாவது உலகம் வந்து பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாக உருவாகியது, பிக்பேங் தியரி மூலமாக உண்டாகியது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொல்றான்னா, அதை வந்து யார் நம்புவான்னா, அறிவில்லாதவன் அப்படியே அதை நம்புவான். ஆனால் இப்போ நீங்கள் நம்ம எஜுகேஷன்லாம் எப்படி தெரியுமா, அறிவில்லாதவர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட எஜுகேஷன் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம். அதனால தான் மெக்காலே எஜுகேஷனில் நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டோம். எல்லாருமே லைஃப்பில் ஃபெயிலியர் ஆனது காரணம் என்ன, எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனால தான். அதாவது இந்த மாதிரி உயர் பரிமாண அறிவு நிலையை நம்ம அடைய முடியாத மாதிரி நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் மாறினதுனால நமக்கு இந்த ஞானம் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஞானம் தடுக்கப்பட்டதுனால இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை வந்து மாற்றப்பட்டிருக்கு, நம்முடைய தேவைகள் வந்து நிறைவாக்கப்படாம நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் வருவதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ஆனந்தமாக இருந்திருக்குங்கிறதுக்கு நிறைய அடையாளங்கள் நம்முடைய பாரத தேசத்தில் இருந்திருக்கு. அதுதான் நம்ம இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தங்கத்தை தோண்டி எடுக்கிறதும், ஒவ்வொரு கோயில்களுக்குள்ள இருந்து கோடிக்கணக்கான தங்கங்களை வெளிமதிப்பற்ற வைரம் வைடூரியம் தங்கங்கள் எல்லாம் கூட இப்போ இதுல இருந்து எடுத்தாங்கல்ல, பத்மநாத சுவாமி கோயில் கேரளாவில் திருவனந்தபுரத்துல, இப்படி ஒவ்வொரு கோயில்களுடைய ரகசிய அறைகள்ல இப்படி பல விதமான இதை வச்சிருந்திருக்கிறோம் நம்ம அப்படின்னா, அப்ப எவ்வளவு பெரிய வலிமையா வாழ்ந்திருக்கிறோம், வசதியா வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த அடையாளம் நமக்கு ஒரு ஆதாரமா இருந்திருக்கு. ஆனா எப்படி நம்ம இவ்வளவு வளர்ச்சி அடையாத காலத்திலேயே இவ்வளவு தூரம் நம்ம வசதியா இருந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க ரொம்ப டீப்பா ஆராய்ந்து பார்த்தா, நம்முடைய அந்த ஞானம் தான் நம்மள அப்படி வாழ வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா ஆதாரமா இருக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ நான் இந்த இடத்துல இப்போ இந்த செயலில் ஏன் அதை நான் எடுத்து இங்கே மெக்கல் எஜுகேஷனோட ஒப்பீடு செஞ்சு இங்கே நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயங்கிறது ஏக்கம் ஏவ அத்விதீயம் அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மையை உணர்ந்தா மட்டும்தான் நான் மட்டுமே இருக்கிறேனுங்கிற என்னுடைய உண்மை இருப்பு இங்கே பிரகாசிக்கும் போது இந்த உலகம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் என்னுடைய தேவைகள் எல்லாமே, இந்த பூமிக்கு நான் எதுக்காக வந்தேன், என்ன நான் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், இந்த உலகத்துக்கு என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பூரா புரிய வந்துடும். அப்போ இங்க நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய இந்த பாடி மைண்டுமே பிரயோஜனமா இந்த உலகத்துல உதவு மாதிரி வாழும், நமக்கு அந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கிடைக்கும். அதாவது மன ரீதியான அழுத்தம் இல்லாத வாழ்க்கை கிடைச்சிடும். இல்லைன்னா மன ரீதியான அழுத்தம் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில துயரத்தையும் துன்பத்தையும் கொடுத்துட்டே இருக்கு. அப்ப இந்த மாற்றத்தை நம்ம மாற்றம் செய்வதற்கான அந்த ஃப்ரீக்குவன்சியை தான் நம்ம இப்ப பிடிக்கணும். நவீன டெக்னாலஜி மொழியில பேசினா அது நம்ம ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க வந்து ரிஷிகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரே ஒரு சத்து மட்டும் இருக்கு, ஆனா அந்த சத்து வந்து சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி ஜடப்பொருள் கிடையாது. சயின்டிஸ்டுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அசத்திலிருந்து இந்த உலகம் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிதான் பிக்பேங் தியரியை பத்தி அவங்க பேசுறாங்க. அப்ப இந்த பிக்பேங் தியரியில நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா, அவங்க வந்து ஒரு பெருவெடிப்பு கொள்கையில வெடிச்சது என்னன்னு கேட்டா அணுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வெடிச்சதுல அணு வெடிச்சு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை உண்டு பண்ணிருக்குன்னா அது எப்படி சாத்தியம் நம்ம யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. ஏன்னா அதுதான் மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துடைய ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அப்ப ஏன் நம்ம கேள்வி கேட்கறது கிடையாதுன்னா, நமக்கு இந்த ஞானம் இல்லாததுனால, இது பற்றிய இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானம் இல்லாததுனால அவங்க சொல்றத உண்மை என்று நாம் அப்படியே நம்பிக்கொண்டு பயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு சயின்டிஸ்டுங்க பூரா நம்மளை வச்சு பணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா இப்ப நம்ம அத்தியாத்ம ஞானம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஞானிகளை வந்து நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்களுடைய மனோபாவத்துக்கே வரலாம். நம்ம இந்த அளவுக்கு இப்ப அத்தியாத்ம பாடங்களை படிச்சு நல்ல ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிற உங்களே நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன், ஜடப்பொருள் இருந்து எப்படிங்க உயிர் பொருள் உண்டாக்க முடியும்? சாத்தியமே இல்லை. சத்திலிருந்து அசத்து வந்திருக்க முடியுமா? அசத்திலிருந்து சத்து வந்திருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்புறது எப்படி தெரியுமா இருக்குது? கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, மரத்திலிருந்து விதை வந்ததா, விதையிலிருந்து மரம் வந்ததா அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து தைத்திரிய உபநிஷத்துல பார்த்தோம். தைத்திரிய உபநிஷத் படிச்சவங்களுக்கு எல்லாம் இது புரியும். ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறேன், ரெண்டு மணி நேரம் அதை பேசியிருப்பேன் ரெண்டு கிளாஸ்ல. அப்ப நீங்க கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, அல்லது விதையிலிருந்து மரம் வந்ததா, மரத்திலிருந்து விதை வந்ததா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன் என்றால் இங்க படைப்பே இல்லை என்பதுதான் உண்மையான பதில். அப்ப அப்படி இல்லாத ஒன்றை இருப்பது போல உண்டாக்கி பார்க்கின்ற இந்த மனோபாவம் தான் இங்க மாற்றத்துக்கு உட்பட வேண்டுமே தவிர, வேற நீங்க படைக்கப்பட்டதாக ஒன்று இருக்குதுன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு என்னைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்? முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா ஒரு கேள்வி கேட்டா யார் பதில் சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட விஞ்ஞானியாலும் பதில் சொல்ல முடியாது இல்லையா? எப்படி பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு உதாரணம் பார்ப்போம். இப்ப நான் சொல்றேன், கோழியிலிருந்து தாங்க முட்டை வந்துச்சு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்க கேட்பீங்க, எங்க கோழியிலிருந்து முட்டை வந்தது சரிங்க, ஆனா அந்த கோழி எப்படிங்க வந்ததுன்னு நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டா நான் பதில் சொல்ல முடியாம தடுமாறுவேன். ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன், கோழியிலிருந்து முட்டை வந்ததுன்னு ஒரு குருட்டாம்போக்கில் உங்ககிட்ட விட்டுட்டேன். ஆனா நீங்க புத்திசாலியா மடக்குறீங்க. எப்படி மடக்குறீங்க? எங்க கோழியிலிருந்து முட்டை வந்ததுன்னா அப்ப அந்த கோழி ஏதோ ஒரு முட்டையிலிருந்து தானே வந்திருக்கும், அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்ன உடனே நான் உடனே மாத்தி சொல்றேன், சரி ஓகேங்க, அப்ப நீங்க சொல்ற மாதிரி முட்டையிலிருந்து தாங்க கோழி வந்தது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன். உடனே நீங்க அடுத்த கேள்வி திருப்பி கேட்பீங்க, சரி முட்டையிலிருந்து தான் கோழி வந்ததுன்னா அந்த முட்டை எது போட்டதுன்னு கேட்பீங்க. அப்போ இங்க இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா? என்றைக்குமே பதில் கிடைக்காது. இதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. விஞ்ஞானிகள் இன்னைக்கு பண்ற இந்த விளையாட்டெல்லாம் என்னன்னா, நாசாவும் இங்க இவங்களும் எல்லாம் போய் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், இங்க இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அங்கிருந்து மண்ணை கொண்டு வந்தேன், இங்கிருந்து விண்ணை கொண்டு வந்தேன், ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இது பூரா நம்மள மாதிரி மெக்காலஜிஸ்ட்ல படிச்சவங்க வேணா நம்பிக்கிட்டே இருக்கலாங்க. ஆனா ரிஷிகள் வந்து இதை நம்புறது கிடையாது. ரிஷிகள் எப்படின்னா, இது இல்லாத உலகம், இது வெறும் தோற்றம் மாத்திரமே. அப்படி தோற்றத்துல இருக்கிற திரைப்படத்துல வர்ற சீன்ல போய் மண் எடுத்தேன், கல் எடுத்தேன், சந்திரனை பார்த்தேன், சூரியனை பார்த்தேன்னு இவன் எப்படி இப்படி வாய்க்கூசாம புரடா விடுறானுங்கன்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு டாபிக் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம மெக்கால எஜுகேஷன் லெவல்ல இருந்துகிட்டு இதை எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும்? நம்ம சாதாரண கல்வி அறிவு வந்து இதை கற்றுக் கொடுக்கவே முடியாது இந்த பாடத்தை. அப்ப நம்ம என்ன இதையும் கடந்து வந்து நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும், புறத்துல உண்மையா இந்த உலகம் இருக்கா இல்ல அகத்துல இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்த்தா சதேவ சோம்ய இதமாக்கிற ஆசை அருமையா சொல்றாரு ரிஷி. இருப்பே முதலில் இருந்தது, அந்த இருப்பு எப்படி தெரியுமா இருந்தது? அதுவே உணர்வுன்றார். பிரஜானம் பிரம்மா. நம்முடைய ரிஷிகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இந்த செயல் படி நம்ம பார்த்தோம்னா, ஒரு டெப்தான சப்ஜெக்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்க அசத்திலிருந்து சத்து வரவே முடியாது, அது ஒரு ஃபால்ஸ் நியூஸ் ஃபர்ஸ்ட். அப்ப சத்திலிருந்து அசத்து வந்ததா கேட்கவே கூடாது, அப்படி ஒரு படைக்கப்படவே இல்லை. ஏனென்றால் இருப்பது சத்து மாத்திரமே. எப்படி முடிக்கிறாங்க பாருங்க. அப்ப சத்து மாத்திரமே இருக்கிற ஒரு விஷயத்துல போய் அசத்து எதுக்குப்பா நுழைக்கிறாய்? இல்லாத ஒன்றை இருப்பதாக ஏன் நீ உருவாக்குகிறாய்? இருப்பது இருப்பு மாத்திரமே அப்படின்னு சொன்னா, அந்த இருப்பை அறிபவன் எவனோ அவன் தாங்க இங்க இருப்பு, அவன் தாங்க பிரம்மம். அப்ப அவனிடத்தில் தான் இங்க எல்லாம் இருக்கிறது, அவனே எல்லாமா இருக்கிறான் அப்படிங்கிற எவ்வளவு பெரிய ஒரு வைபவத்தை இவ்வளவு அருமையா தத்துவம் அசிங்கிற ஒரு மகா வாக்கியத்துல ரிஷிகள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப இந்த டெப்த்துக்குள்ள ஒரு தனி மனிதன் போக முடியுமான்னா, தனி மனிதன் தான் போக முடியும். இந்த ஒட்டுமொத்த உலகமும் போகாது, ஒட்டுமொத்த உலகமும் போகவே முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகம் என்பது இருமை, நான் மட்டுமே இருக்கிறேன் என்பது ஒருமை. அப்ப இங்க ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்று மட்டுமே இருக்கிறது, அதுவே நான் அகம் பிரம்மாஸ்மி. தத்துவமசியனுடைய அதே உபதேசம் அப்படியே மாற்றப்பட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தன்னை உணர்ந்த ஞானிகள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், என்றென்றும் வாழ்கிறார்கள். ஏன்னா அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய வைபவம் தாங்க இந்த பிரபஞ்சம். அப்படிதான் நாம இங்க பார்க்கணும். அப்ப இந்த டெப்த்துக்குள்ள நீங்க வந்து பாருங்களேன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ நாம நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இப்ப திருப்பி நாம ஏதோ இந்த பாடி மைண்டுக்குள்ள பயங்கரமா மாற்றம் அடைஞ்சிருமா அப்படின்னு நினைச்சுக்கூடாது. இப்ப நீங்க அந்த இருப்புன்னு தன்னை உணர்ந்த பிறகு இங்க இருப்பதெல்லாம் நீங்கள் தான் தெரிகிற அந்த வைபவம் இருக்கு பாருங்க, அது உங்களுடைய தனி உடல் மனம் கடந்த ஒரு உணர்வு நிலையாக இருக்கும் போது அதனுடைய ஆனந்தம் எல்லை இல்லாதது. அந்த நிலையில் இங்க அடையத்தக்கது ஒன்றுமே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பேரானந்த பெருநிலையில இங்கு உலகத்திலிருந்து பெற வேண்டியதும் ஒன்றுமில்லை. அப்படிதான் நம்ம வாழக்கூடிய ஒரு அருமையான நிலை இங்க அத்வைத வேதாந்தம் அறிவுறுத்துது. அப்ப இந்த செயல் வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பேசுதுங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உபனிஷத்து ரிஷிகள் கூறுவது என்ன, இதமாக்கிற ஆசித் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னா, முதலில் இருப்பு மாத்திரமே இருந்தது, ஆனால் சிலர் கூறுவது போல அசத்திலிருந்து சத்து வந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிரூபணம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிரூபணம் பண்ண இந்த வார்த்தையை இன்னைக்கு எடுத்துக்கிட்டு சயின்டிஸ்ட் கையாளுறாங்கன்னா, இதுல இருந்தே நீங்க புரிஞ்சிக்க வேண்டாமா அவங்க திட்டமிட்ட வேலைகளை செய்யறாங்க, நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வார்த்தை உபனிஷத்து சொல்லுதுங்க, ஆனா உபனிஷத் சொல்ற இந்த வார்த்தைய நெகேஷன் பண்ணிட்டு இவங்க வந்து உலகம் இருக்கிறதாகவும் அந்த உலகத்துல நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாகவும் அதுல நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம பார்க்குற இந்த விஷயங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. அவர்கள் அதனால கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு எந்த ஒரு உபகாரமும் செய்ய போறதில்ல. இப்போ சந்திரன்ல போய் குடியேற போறாங்கன்னு புரோடா விட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்குமே நீங்க சந்திரன்ல போய் குடியேற முடியாது. அப்புறம் செவ்வாய் மண்டலத்துல நம்ம இறங்க போறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல தண்ணி இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா பூமியில இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்கிறான். உடனே எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க, பூமியிலேயே இடம் வாங்க முடியல, நம்ம போய் செவ்வாய் மண்டலத்தையாவது இடத்த வாங்கி போட்டு அங்கே கொஞ்சம் வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 5000 ஆண்டுகள் வாழ்ற மாதிரியும் அவன் வந்து 5000 ஆண்டுகளுக்குள்ள கண்டுபிடிச்சிடுற மாதிரியும் அவன் புரோடா விடுறான், இவங்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே இதெல்லாம் சாத்தியமாகாது, ஏன்னா இதெல்லாம் கட்டுக்கதைகளை நம்பிக்கிட்டு காலம் ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ இதை தான் இங்கே ரிஷிகள் நமக்கு புரிய வச்சுட்டு இங்கே அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செயல்படி அசத் அப்படிங்கிற வார்த்தை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், உண்மை அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு இல்லாத ஒன்றை பற்றி இங்கே நாங்கள் பேசவே மாட்டோம். நாங்கள் எதை பற்றி பேசுவோம் தெரியுமா, சத்தை மட்டும்தான் பேசுவோம். அப்போ சத்து ஒன்று மட்டுமே இருந்தது, அது எப்போதும் இருக்கிறது, அதிலிருந்து பெயர் வடிவம் தோன்றியது. ஆகவே அசத்திலிருந்து சத்து தோன்றியது என்பது தர்க்கத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் முரணானது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிட்டாங்க நம்முடைய ரிஷிகள். அப்ப நாம இங்க நிதித்தியாசனம் என்ன செய்யணும், அந்த இருப்பு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நாம உணரணும், அந்த இருப்பாக நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்ப நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வை நம்ம கவனிக்கணும், இதுதான் நம்ம செய்ய வேண்டிய நிதித்தியாசனம். அப்ப நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வை நம்ம கவனிக்க கவனிக்க நம்முடைய இருப்பு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது நம்முடைய இருப்பின் தேவைக்கு இந்த உலகம் இருக்கிறது என்று புரிய வரும். அப்ப அந்த தேவையின் நிமித்தம் நாம் இந்த உலகத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது புரிய வரும். அது அடுத்த லெவல், ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ல நாம் அப்டேட் ஆன பிறகுதான் அடுத்த லெவல் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது இங்க மகான்கள் ஆழமா புரிய வச்சுட்டாங்க. அப்ப இங்க நம்ம என்ன கேள்வி கேட்கலாம்னா, இந்த இருப்பு எப்போதாவது இல்லாமையாக இருக்க முடியுமா அல்லது இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த இருப்பு வந்து எப்போதாவது இல்லாமையான ஒரு நிலையை அடையுமான்னா, அந்த மாதிரி இல்லாமையான ஒரு நிலையை அடையுது என்று சொல்பவன் யாரோ அவனே அந்த இருப்பு அப்படிங்கிறது இங்க நிரூபணம் பண்றாங்க. எப்படின்னா இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, நான் நிதித்தியாசனத்துல உக்காந்துங்க, அப்படியே அமைதியான தியானத்துக்கு போயிட்டு ஆழ்ந்த இதுக்கு போயிட்டேங்க, எல்லாம் விட்டுட்டேன், அப்படியே ஒரு பிளாங்க் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் இல்லை, பிளாங்க் ஆயிடுச்சு நான் சூன்யம் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. அப்ப அப்படி சொல்றவன் யாரு, அவன்தான் நீ அப்படின்னு நீங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் நிரூபணம் பண்றாங்க. இதனாலதான் நமக்கு வந்து சத்து அசத்துங்கிற பிரச்சனை எப்படி வந்ததுன்னா, இப்போ புத்த மதம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சூன்யம்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறாங்க, அவங்க அந்த லெவலில் மட்டும் போயிட்டு அசத்து மட்டும்தான் இருக்குது, அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே சூன்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து அந்த சூன்யம்னு சொல்கிற நீ யாருன்னு கேள்வி கேட்டு, அதுதான் இருப்பு, அது இருப்பதினால்தான் சூன்யம் என்ற ஒரு விஷயத்தையும் அறிய முடிகிறது, உணர முடிகிறது. ஆகவே இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்பவனும் யாரோ அவன்தான் அங்கே இருப்பு அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க சாஸ்திரம் ஆழமா புரிய வச்சிருது. அப்ப இதுல இருந்து சத்து மாத்திரமே இருக்கிறது, அசத்துங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. அப்போ எங்க என்ன நம்ம உறுதிப்படுத்திக்கணும், இருப்பு எப்போதும் இருக்கிறது அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அப்ப நம்ம சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன, முதலில் இல்லாமை என்கின்ற ஒரு எண்ணமே வந்து கற்பனைன்னு நல்லா உறுதிப்படுத்திக்கணும். அத்வைதம் வந்து கால வரலாற்றுக்காக இங்கு கூறப்பட்டதல்ல, அது உண்மை விசாரணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ள அனுபவத்தில் கூட இல்லாமை ஒருபோதும் அனுபவம் ஆகக்கூடாது என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க உள்ள அனுபவம் ஆக்கும் போது எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் பிளாங்க் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த அனுபவம் ஆகவே ஆகாது. இதை உணர்ந்தால் உங்களுக்கு பயம், அந்த குழப்பம் எல்லாம் தானாக கரைந்து போகிறது என்பதுதான் இங்கு சாதகனுக்கான உபதேச குறிப்பு. அப்ப உண்மையா நீங்க உங்களை உணர்ந்தா இங்க இருப்பது சத்து மாத்திரமே, அந்த சத்து தான் நான். அப்ப நான் மட்டுமே இங்க இருக்கிறேன்ங்கிற போது எனக்கு வேறாக இங்கு வெளியிருந்து பெறுவதற்கு இரண்டாவது ஒரு பொருள் இல்லவே இல்லை. அப்ப நீங்க எதை தேடி நீங்க அடைய வேண்டியது இருக்கு, தேடும் பொருள் எதுவோ அது நானே அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துட்டா நீங்க வெளியே தேடி அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம வந்து இப்போ நம்ம வெளியே தேடுறது என்ன தேடுறோம், பணம் தேடுறோம், பதவி தேடுறோம், ஏதாவது புதையல் கிடைக்காதான் தேடுறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம வெளியே தேடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, இந்த தேடுதல் வந்து என்றைக்குமே நிறைவாகாது. அதாவது ஒரு சாரருக்கு வந்து பணம் தேவை, ஒரு சாரருக்கு வந்து பதவி தேவை, ஒரு சாரருக்கு வந்து கடவுள் தேவை. ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறோம், கடவுள் எங்கேயாவது கிடைக்க மாட்டாரா, சிவபெருமான் தோன்ற மாட்டாரா, விஷ்ணு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு தேடுறோம். அது என்றைக்கும் நமக்கு நிறைவாகாது. ஏன்னா தேடும் பொருள் எதுவோ அது நீயே அப்படின்னு நீங்க வேதாந்த சாஸ்திரம் நிரூபணம் பண்ண பிறகு, இப்ப நான் உங்களுக்கு லாஜிக்காவே உங்க வாழ்க்கையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். நீங்க எதை தேடுறீங்க, அந்த பணத்தை தேடுறீங்கனாலும் அந்த பணமும் நீங்களே தாங்க. அது உங்களுக்கு தெரியாததுனாலதான் நீங்க வெளியே தேடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சிட்டா உங்களை நோக்கி எல்லாமே வரும். சரி, இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப நீங்க எதையும் வெளியே தேடி அடையறதுக்கு இல்ல, உங்களை நீங்க உணர்ந்துட்டா உங்களுக்கு எல்லாமே அடையப்படும். இவ்வளவுதாங்க. இப்ப நம்ம சப்ஜெக்ட் இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இருப்பு ஒன்றே இருக்கிறது, அது இரண்டற்றது. அப்ப அசத்து ஒருபோதும் உண்மை அல்ல. இதுதாங்க மகா வாக்கியம், பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா. அப்ப நாம இங்க நடைமுறையில நான் தான் பிரம்மம் என்று நீங்க ஒவ்வொருத்தரும் உணர்ந்தீங்கன்னா உங்க வந்த வேலை முடிஞ்சுது. அந்த வேலை என்னன்னா, நீங்க எதை தேடுனீங்களோ அது நீங்க தான். அந்த தேடும் பொருள் நீங்க கடவுளோ அல்லது பணமோ பதவியோ அது நீங்களே தாங்க. அது உங்களுக்கு அனுபவமாகும், அதுவா நீங்க மாறிடுவீங்க, ஆனந்தமா இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடைகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் தான் அதுன்னு நீங்க உணர்ந்த பிறகு அதை பிரித்து பார்ப்பதற்கான இரண்டாவது விஷயம் அங்க இல்லவே இல்லை. இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அப்ப என்னுடைய இருப்பினாலே இங்க எல்லாம் இருக்கிறது. அப்ப என்னுடைய இருப்பினாலேயே இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுங்கும் போது, இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற கோல்டு, வைரம், வைடூரியம், பணம், என்ன வேணா வச்சுக்கலாமே, அத்தனையும் நீங்களே தான். அப்ப விலை மதிப்பில்லாத உங்களுடைய மதிப்பு நீங்க அறியப்படாததுனால விலை மதிப்பற்ற பொருட்களை நோக்கி நம்முடைய மனசு வெளியே இழுக்கப்படுது, ஈர்க்கப்படுகிறது அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தாங்க நீங்க பிரம்மமாக முடியும். அப்போ இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். அடுத்த வேதாந்த வகுப்புல கண்டினியூ பண்ணுவோம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.